இன்றைய திருவருட்பின் சிந்தனையிலே மூன்றாவது அதிகாரத்தை சிந்திப்பதற்கு குருகுரல் பாதித்துள்ளது. இருள்மல நிலை என்பது மூன்றாம் அதிகாரத்தினுடைய தலைப்பு. சைவ சித்தாந்தத்திலே ஆணவ மலத்தை இருள் என்று உவமை கூறி விளக்குவர். அதாவது புற இருள் எவ்வாறு கண்ணுடைய காட்சியை மறைக்கின்றதோ அதுபோல ஆன்மாவினுடைய அறிவு விளக்கத்தை ஆணவ மலம் மறைக்கின்றது. எனவே சைவ சித்தாந்தத்திலே திருவருளை ஒளி என்று சொல்வதும் ஆணவ மலத்தை இருள் என்று சொல்வதும் வழக்காக உள்ளது. ஆகையினாலே இருள்மல நிலை என்ற இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆணவ மலத்தை பற்றி விளக்கம் தருவது இந்த அதிகாரம் என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை நாம் பார்க்கும் பொழுது இறுதி குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை மட்டுமல்லாது கண்மமலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. உலகத்திற்கு முதல் காரணமாக விளங்கக்கூடிய மாயாமலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மூன்றாம் அதிகாரம் மும்மலங்களையுமே விளக்குவதுதான். ஆயினும் மும்மல நிலை என்று பெயர் வழங்காமல் இருள்மல நிலை என்றே பெயர் வைத்திருக்கின்றார்கள். அதனை நாம் சிந்தித்து உணர வேண்டும். இலக்கண கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கண மரபினை அடியொற்றித்தான் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இவ்வாறு இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது நாம் நன்கு உணரலாம். தொல்காப்பிய சொல்லதிகாரத்திலே ஆசிரியர் தொல்காப்பியர் சூத்திரத்திலே குறிப்பிடுவார், தெரிவு வேறு கிடத்தல் தகுதியும் பன்மையும் உயர்தினை மறங்கிடும் அகிரினை மறங்கிடும் என்று சொல்வார். அதற்கு நாம் சேனாவரையர் போன்ற சிறந்த உரையாசிரியர் உரையின் துணை கொண்டு காணும்பொழுது ஒரு பகுதிக்கு பெயர் கொடுப்பது என்பது அந்த பகுதியிலே சிறந்துள்ள பொருள்களை வைத்து பெயர் கொடுக்கலாம், அல்லது அந்த பகுதியிலே பெரும்பான்மையும் என்ன பொருள்கள் உள்ளதோ அதை வைத்துக் கொடுக்கலாம். தென்னந்தோப்பு என்று அழைக்கின்றோம், எடுத்துக்காட்டாக தென்னந்தோப்பு என்று சொல்கின்றோம் என்றால் அங்கு தென்னை மரம் தவிர வேறு சில மரங்களும் இருக்கலாம், வேறு மரங்கள் இருக்கக்கூடாது என்பதில்லை. ஆனால் மற்ற மரங்களை விட தென்னை மரமே அங்கு சிறந்ததொரு மரமாக விளங்குவதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். அல்லது மற்ற மரங்களை விட தென்னை மரங்கள் அங்கு அதிக எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக தென்னை மரங்கள் இருப்பதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். எனவே பெரும்பான்மை பற்றியும் அதைத்தான் பன்மை பற்றியும் சொன்னார். பன்மை பற்றியும் சொல்லலாம், தகுதி பற்றியும் சொல்லலாம். ஒரு தெருவை காட்டி இதுதான் மந்திரி தெரு என்று சொன்னால் அங்கே ஒரு மந்திரி அந்த தெருவிலே, மந்திரியுடைய வீடு அந்த தெருவிலே உள்ளது, எனவே அது மந்திரி தெரு என்று சொல்கின்றோம். ஆனால் அவருடைய வீடு மட்டும் அங்கு இருப்பதில்லை, மேலும் பல வீடுகளும் இருக்கின்றன. அப்ப அவருடைய பெயரை மட்டும் சொல்லி அந்த தெருவை அழைப்பது ஏனென்றால் அது தலைமை பற்றி, ஏனையோரை விட அந்த மந்திரி தலைமைப்பாடு உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், பொறுப்பு உள்ளவர். எனவே அந்த தலைமை பற்றி அவருடைய பெயரை சொல்லி அன்னாருடைய தெரு என்று தெருவை அழைக்கின்றோம். அதுபோலத்தான் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களை பற்றியுமே இந்த அதிகாரத்திலே ஆசிரியர் விளக்கியிருந்தாலும் பெரும்பாலான குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை பற்றிய விளக்கம்தான் காணப்படுகிறது. எனவே அந்த பன்மை பற்றி இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் வைத்தார். மேலும் தலைமை பற்றியும் சொல்லலாம், ஏனென்றால் கண்மமும் மாயையும் உண்மையாக நோக்கும் பொழுது அவை மலங்கள் என்று சொல்லக்கூடியவை அல்ல. இதை சிவபிரகாசத்திலே தெளிவாக கூறியுள்ளார். இதே நூலாசிரியர் தான் சிவபிரகாசம் சொன்னது. மேலும் அந்த குருபரம்பரையிலே வந்த நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய மூன்றாவது வட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் தம்முடைய பண்டார சாத்திரங்களிலே அருமையாக கூறியுள்ளார்கள். அதாவது கண்மமும் மாயையும் எப்படி என்று கேட்டால், உயிரானது ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு அந்த ஆணவ மலம் செய்கின்ற அந்த மயக்கத்திற்கு உட்பட்டு உயிர் அப்படி பசு என்று அந்த உயிர் நிற்கும் பொழுது, உயிருக்கு பசுங்கிற பேர் ஏன் வந்தது, ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு இருக்கும் போதுதான் பசு, முத்தியடைந்த உயிரை பசு என்று வழங்குவதில்லை. ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு அறியாமையில் கிடப்பதனாலோ அல்லது உலகத்திலே பிறவி எடுத்து சிறிதளவு மட்டுமே ஆணவ மலம் நீக்கம் பெற்று எஞ்சியுள்ள ஆணவ மலம் பல்வேறு மயக்கங்களை உண்டு பண்ண அந்த மல மயக்கத்திலே இருக்கின்ற உயிர்கள் இருக்கின்றனவே அவற்றை தான் பசுன்னு சொல்றோம். அப்போ உயிரானது ஆணவ மலத்தின் வழி நிற்கும் பொழுது இந்த கண்ம மாயைகளும் மலமாக விளங்கி உயிரை பந்திக்கும். உயிரானது ஆணவ மலத்தினின்றும் நீங்கி முத்தியடைந்து விட்டதென்றால், சிவபெருமான் திருவடியை சேர்ந்து விட்டதென்றால், அந்த உயிர் சீவன் முத்தனாக விளங்கும். அதாவது இந்த உலகத்திலே இருக்கும் வரை சீவன் முத்தனாக விளங்கும். அப்போ அந்த சீவன் முத்தர்களும் நாயன்மார்களும் அவர்களும் செயல்களை செய்கின்றார்கள். வினை என்பது செயல்தானே, அவரும் செயல்களை செய்கின்றார்கள். ஆனால் அந்த செயல்களை நாம வந்து கண்ம மலம்னு சொல்வதில்லை. மாயாமலம் அவர்களை எதுவும் செய்வதில்லை. அப்பர் பெருமான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார்கள் சமணர்கள், ஒன்னும் நடக்கல. ஏன்னா அந்த மாயாமல பந்தம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த உலக இன்ப துன்பங்கள்லாம், மாயாமல பந்தம் நீங்கியவர்களுக்கு கிடையாது. அப்போ ஆணவமல பந்தத்திலிருந்து உயிர் நீங்கிவிட்டது என்றால் அப்புறம் கண்மத்தாலையும் மாயையாலையும் இந்த உயிரை எதுவும் செய்ய முடியாது. கண்மமும் மாயையும் உயிர் எப்படி இருக்கிறதோ அப்படி நிற்கும். உயிர் ஆணவ மலத்தின் வழி நின்றால் கண்ம மாயையும் ஆணவ மலத்தின் வழி நின்று ஆணவத்தை போலவே அந்த கண்ம மாயையும் மலங்களாக விளங்கும். அப்படி இல்லாமல் உயிர் ஆணவ சார்பை விடுத்து திருவருட்சார்பை மேற்கொண்டு விட்டால் கண்ம மாயைகளும் திருவருள்மயமாகவே விளங்கும். இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே உள்ள மிக முக்கியமான கருத்து. ஆகையினாலே மும்மலங்களிலே தலைமை எதற்கு உள்ளதென்றால் ஆணவத்திற்கு தான். ஏனைய கண்ம மாயைகளை கூட மலம் என்ற நிலையிலே வைப்பது இந்த ஆணவ மலம் தான். ஆகையினாலே அந்த தலைமைப்பாடு பற்றியும் கண்ம மாயைகளிலும் உயிருக்கு பெரும் பகையாக விளங்குவது இந்த ஆணவ மலம் தான். எனவே தீயவற்றிலே தலைமையான தீய பொருள் ஆணவ மலம். ஆகையினாலே அந்த தலைமை பற்றியும் இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் வைத்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய ஆதின வெளியீட்டிலே நிரம்பாளகி தேசிகருடைய உரையோடு சைவ திரு வச்சிரவேல் முதலியார் அவர்களுடைய விளக்க குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் நம்முடைய வச்சிரவேல் முதலியார் அவர்கள் இந்த தலைப்பு இருள்மல நிலைங்கிற தலைப்பு சிறப்பு பற்றியும் வந்தது, பெரும்பான்மை பற்றியும் வந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த முதல் குரலிலே மிக அருமையாக சொல்கின்றார். குரல் வெண்பாவிலே சொல்லியிருக்கின்ற பாங்கு இருக்கின்றதே மிக தனிச்சிறப்பானது. இதிலே நம்முடைய ஆச்சாரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒவ்வொரு சித்தாந்த செய்தியையும் வழங்கும் முறை இருக்கின்றதே மிகச் சிறப்பானது. உள்ளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடியது. உலகியல் தொடர்பான விஷயங்கள் தான் உள்ளத்தை கவர்ந்து இழுக்கும் நாம கேள்விப்பட்டு வருகின்றோம். உலகியல் இலக்கியங்களை படிக்கும் பொழுது, கற்பனை கலந்த காவியங்களை படிக்கும் பொழுது அப்படியே உள்ளத்தை அது அள்ளிக்கொண்டு போய்விடுகின்றதே என்றெல்லாம் பேச கேட்கின்றோம். ஆனால் சித்தாந்த செய்திகளையும் அப்படி நம் உள்ளத்தை கொள்ளை கொண்டு சித்தாந்தத்திலே தீராத தாகத்தை நம்மிடம் ஏற்படுத்துகின்ற வகையிலே மிக அற்புதமாக உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் வழங்கியிருக்கும் முறை நினைந்து போற்றத்தக்கதாக. ஆணவ மலத்தை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் என்ற அந்த முதற் குரட்பாவை பார்த்தோம் என்றால் அது மிகவும் வித்தியாசமான முறையிலே, அதே சமயத்தில் மிகவும் நயமான முறையிலே அமைந்துள்ளது. இந்த ஆணவ மலத்தை பற்றி சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் தான் ஆணவ மலத்தை சொல்கின்றார்கள். அப்புறம் சிறுபான்மை சில அகச்சமயங்கள்ல சைவ சித்தாந்தத்தோடு நெருங்கிய தொடர்புடைய அகச்சமயங்களாக இருக்கக்கூடிய சைவ சமயங்கள்ல சொல்கின்றார். மற்றபடி சைவம் அல்லாத சமயங்களிலே எந்த சமயத்திலும் ஆணவ மலம் என்ற கருத்து சொல்லப்படவே இல்லை. வினைகளை புறப்புறச் சமயங்கள் வரை சொல்கின்றார்கள். சமணர்கள் முதற்கொண்டு சொல்கின்றார்கள் வினைகளை பற்றி சொல்கின்றார்கள், கண்ம மலத்தை பேசுகின்றார்கள். ஆனால் ஆணவ மலம் என்ற கருத்து சைவ சித்தாந்தத்திற்கே உரிய சிறப்பான கருத்தாக உள்ளது. அப்படி இருப்பதனால்தான் சைவ சித்தாந்தம் பேசுவோருக்கு பரப்புவோருக்கு இன்றியமையாத கடமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. என்னவென்றால் யாருமே மற்ற யாருமே சொல்லாத இந்த ஆணவ மலம் என்ற கருத்தினை சைவ சித்தாந்தம் சொல்கின்றதே அப்ப பிறரும் ஆணவமலம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே, அதாவது எதை நான் பிடிச்சதுதான் அப்படின்னு இருப்பவர்களை எதுவும் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது, அவர்களை விட்டு விடலாம். அதாவது இது சரியா தவறா என்று பகுத்து ஆராய்ந்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஆணவ மலம் என்ற ஒன்று இருக்கின்றது, இருக்கத்தான் செய்கின்றது என்று அவர்கள் உள்ளத்திலே நன்றாக பதிகின்ற வகையிலே, ஆணவ மலம் உள்ளது என்று நிலைநாட்ட வேண்டிய அனுமான அளவையின் துணை கொண்டு நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு மிகவும் உள்ளது. ஏன்னா காட்சி அளவையினாலே ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறிக்கு புலப்படுகின்ற வகையிலே ஆணவ மலத்தை காட்டிவிட முடியாது. ஆகம அளவை என்று சொன்னால் சிவாகமங்களிலே ஆணவ மலம் சொல்லப்படுகின்றது, எனவே ஆணவ மலம் உண்டு என்று சொன்னால் அதை சைவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். சிவாகமங்களை பிரமாண நூலாக ஏற்றுக்கொள்ளாத பிற சமயங்கள் ஆகம அளவையை வைத்து உடன்பட மாட்டார்கள். ஆகவே யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அனுமான அளவையின் துணை கொண்டு, கருதல் அளவை என்று சொல்வார்களே அந்த அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு ஆணவ மலத்து உண்மையினை சாதிக்கின்ற பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு உள்ளது. அதனை நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் சந்தானக்குறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையினை கையாண்டுள்ளார்கள். அதிலே திருவருட் பயனிலே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் கையாண்டுள்ள முறை அதி அற்புதமானதா. முதல் குரட்பாவிலே ஆணவ மலம் என்று சொல்லவே இல்லை, அல்லது உவமை ஆகு பெயராக இருள் மலம் என்று எதுவுமே சொல்லவில்லை. அதை தவிர அந்த சைவ சித்தாந்தத்திலே பேசப்படுகின்ற இந்த ஆணவ மலம் கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்துகளையும் முதல் குரட்பாவிலே சொல்கின்றார்கள். என்ன சைவ சித்தாந்தத்திலே பிறவி பேசப்படுகின்றது, முத்தி இன்பம் பேசப்படுகின்றது, திருவருட் சக்தி பேசப்படுகின்றது. இந்த மூன்றையும் தான் முதல் குரட்பாவிலே வைக்கின்றார்கள். பிறவி என்பது சைவ சித்தாந்தத்திலே துன்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது, பிறவியை சைவத்தில் இன்பம் என்று சொல்லவில்லை. ஆர்த்த பிறவி துயர்கட திருவம்பாவை சொல்கின்றது, ஆர்த்த பிறவி துயர்கட, பிறவியிலே உள்ள துயரங்கள் இல்ல, பிறவியே துயர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் திருவம்பாவையில். ஏன்னா நம்ம ஆர்த்திருக்கின்றது, அது நம்மை பிணித்திருக்கின்றது, கட்டி இருக்கின்றது. நம்மளை ஒரு பொருள் கட்டி போட்டா அந்த பொருள்ல வந்து இது அது இன்பம்னு நம்ம எப்படியா சொல்ல முடியுமா? நம்முடைய சுதந்திரத்தை தடை செய்யும் வகையிலே நம்மை ஒரு பொருள் நன்கு கட்டி போட்டுகின்றது என்றால் அந்த பொருள் நமக்கு துன்பமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஏன் பிறவி வந்து துயரம் என்பதையும் சொல்லிட்டார், ஆர்த்த பிறவி என்று சொல்லிவிட்டார்கள். நம்மை ஆர்த்திருக்கின்ற பிறவி, பிணித்திருக்கின்ற பிறவி, அது துன்பம் துயரம் என்றார்கள். ஆர்த்த பிறவி துயர் கடுவதற்காக நாம வந்து யார சிவபெருமானை ஆர்த்தால், சிவபெருமானை நாம் பற்றினால் நம்மை பற்றி இருக்கின்ற இந்த உலக சார்பு நீங்கிவிடும் என்பதை அருமையாக அந்த பாடலிலே திருவம்பாவை பாடலிலே 12வது பாடலிலே சொன்னார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் சைவ சித்தாந்தத்திலே பிறவியானது துயரம் துன்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. முதல் குரட்பாவிலே என்ன சொல்கின்றார்கள் என்றால், பிறவி துயரம் இல்லை என்றோ, முத்து இன்பம் என்று ஒன்று இல்லை என்றோ, இவற்றை உதவுகின்ற துணைப் பொருளாகிய திருவருட்சக்தி இல்லை என்றோ எந்த அளவிகளாலும் சொல்ல முடியாது. பிறவி உண்டு உள்ளது, அந்த பிறவி துயரம் தான். இந்த பிறவி துயரத்திலிருந்து மீண்டு இதிலிருந்து விடுபட்டு தப்பித்து அனுபவிக்கக்கூடிய முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது. இந்த பிறவியையும் வீடு வேற்றையும் வழங்கக்கூடிய திருவருள் என்றும் உள்ளது. இவற்றையெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். இல்லை என்று ஒரு காலம் சொல்ல முடியாது, எந்த வழிமுறையாலும் சொல்ல முடியாது. துயரத்தை தரக்கூடிய பிறவி உள்ளது, முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது, இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் உள்ளது, இவற்றை இல்லை என்று எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொல்லி முதல் குரட்பாவை முடிக்கின்றார்கள். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். துன்றும் பவத்துயர், பவம் என்பது வடமொழி சொல், அது பிறவி என்று பொருள்படும். பிறவியை தருவது யார்? திருவருள் தான், எம்பெருமானுடைய திருவருள் தான் பிறவியை நமக்கு தருகின்றது. அதன் பவாய தேவாய நமகா என்று சொல்கின்றோம் சுவாமியை வந்து இந்த நாமாவளியில் சொல்லும்போது பவாய தேவாய நமகா சொல்றோம். பவத்தை அருள்பவன் பிறவி அருள்வனவன் தான். பவன் சுவாமியுடைய திருநாமங்களே ஒன்று இருக்கின்றது, அவனுக்கு பிறவி கிடையாது, அவன் நமக்கு பிறவி அருள்பவன். சிவசங்கல்பத்தினால்தான் நாமெல்லாம் பிறவியை அடைகின்றோமே ஒழிய நாம திட்டமிட்டு எந்த பிறவியையும் அடைந்துவிட முடியாது. அவன் வழங்கிய பிறவியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் அவனுடைய அருளாலே. ஆகவே பிறவியை தருவது, பிறகு அந்த பிறவி துயரம் என்று உணர்த்துவது திருவருள் தான். பிறவி துயரம் என்று உணர்ந்து தன்னையே வேண்டி நிற்கின்ற பக்குவான்மாக்களுக்கு முத்தி இன்பத்தை அருள்வதும் திருவருள் தான். எனவே துன்றும் பவத்துயரம், துன்றும் என்றால் நெருங்கிய நெருங்கிய பிறவி துன்பம், அப்படியே நம்மளை சுற்றி சூழ்ந்து நெருக்குகின்றது இந்த பிறவி, நெருங்கி செறிந்து இருப்பதுனால்தான் துன்றுதல். அப்படி நம்மை நெருங்கி செறிந்து விளங்குகின்ற இந்த பிறவியாகிய துயரமும் இன்பும், இன்பு என்பது இன்பம், அது வீடு வேற்று இன்பம், முத்தி இன்பம். துணைப்பொருளும் இந்த பிறவியையும் முத்தியையும் அருளக்கூடிய துணைப்பொருள், அது துணை காரணமாகிய திருவருட்சக்தி. அந்த திருவருட்சக்திங்கும் போது அதுல வந்து மற்ற கண்மம் மாயை எல்லாமே அடங்கிடும். ஆகவே அந்த துணை காரணங்கள் திருவருட்சக்தி, இருவினை போன்றவை இல்லைன்னு சொல்ல, வினை இல்லாம பிறவி ஏன் வருது? ஆகவே வினையோ திருவருளோ எல்லாமே துணை காரணத்தில் அடங்கிடும். துணை பொருளும் இவையெல்லாம் இன்று என்பது எவ்வாறு இல், இன்று என்றால் இல்லை, இல்லை என்பது இல்லைன்னு சொல்வது எவ்வாறு இல், எந்த அளவுகளாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றாலும் இல்லை, இவை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை எந்த அளவுகளாலும் இல்லை. கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆக ஆணவமனம் உள்ளது, ஆணவமனம் இல்லை என்று சொல்லவே முடியாதுன்னு சொன்னால் அதை பிறகு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன சொல்றார், ஐயா ஆணவ மனம்ங்கிற கருத்து இருக்கட்டும், அதை நீ உடன்படல விட்டு, ஆனா நீ பிறவி துயரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன்னால வீடு வேறு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவையெல்லாம் இருக்கத்தானே செய்கின்றன. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகின்றது? பிறவி துயரத்திற்கு காரணமாக இருப்பது எது? வீடு வேற்று இன்பத்திற்கு எதிர்மறை காரணமாக இருப்பது எது? திருவருள் நமக்கு உதவி செய்கிறது, உதவி செய்கின்றது சொல்றமே, நம்மை ஒரு துன்பத்திலிருந்து காப்பாற்று சொல்றமே, அந்த துன்பத்தை செய்யக்கூடிய பொருள் எது? பிறவிதான் துன்பம். ஏன் பிறக்கின்றோம், ஏன் அந்த துன்பத்தில் பிறக்கின்றோம்? வீடு வேறு இன்பம் தானே. அப்ப எல்லா உயிர்களும் தொடக்கத்திலேயே வீடு பேர் அடைந்திருக்க வேண்டியதானே? ஏன் பிறந்து பல பிறவிகளை எடுத்து பக்குவப்பட்டு ஏன் வீடு பேர் அடைய வேண்டும்? பக்குவம் ஏற்படாமல் தடுத்திருப்பது எது? அப்ப பிறவி உண்டு என்பது நாம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது, அது துன்பத்தை தரக்கூடியது. பிறவி துன்பத்தை தரக்கூடியது என்ற அந்த அளவிற்காவது ஞானம் உள்ளவனுக்குத்தான் இந்த குறட்பாவையும் சொல்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர். அது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. பிறவியை துன்பமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது ஞான சாஸ்திரம் சொல்வதிலே பயன் இல்லை. அதனாலதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு பக்குவான்மாக்கள். ஆனா நான் ஆணவ மனத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆணவ மனம் ஒன்று இருக்கின்றது என்று அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இன்னும் தெளிவு வரவில்லை. ஆனா பிறவி துயரம்னு தெரியுது, அது காரண வினைன்னு தெரியுது, திருவருள் தான் அதிலிருந்து காப்பாற்றுவது தெரியுது. அந்த அளவிற்கு பக்குவம் உள்ளவனுக்கு ஆணவ மனம் என்று ஒரு உள்ளது என்ற உண்மையை போதிக்கின்றார்கள், மறைமுகமாக போதிக்கின்றார்கள். அதான் அந்த சிறப்பு. நீ பிறவி துயரம் உள்ளது என்பதை உடன்படுகின்றாய், முத்தி இன்பம் உண்டு என்பதை உடன்படுகின்றாய், துணை காரணமாக திருவருள் இருவினை எல்லாம் இருக்கின்றது உடன்படுகின்றாய். அப்ப இந்த பிறவிக்கு காரணமாக அந்த இரு வினைகளை உயிர்கள் செய்வதற்கு காரணமாக யான் எனது என்ற உணர்வோடு செய்யும் போதுதானே அந்த செயல்கள்லாம் வினைகளாகின்றன. அவன் அருளால் செய்கின்றோம் என்பதை இந்த உண்மையை உணராமல் அப்படி யான் எனதுன்னு அந்த ஒரு பொய் உணர்ச்சி தோன்றி அருள் செய்கின்ற அந்த திருவருள் செய்கின்ற உபகாரத்தை அறியாமல் இருக்கின்ற அந்த அறியாமையை செய்வது எது? அந்த அறியாமை இருக்க போய் தானே அந்த உயிர்கள் வந்து யான் எனதுன்னு உணர்வு கொண்டு வினைகளை செய்கின்றன. வினைகளை செய்வதனால அவை மேலும் மேலும் பிறக்கின்றன. ஆகவே பிறவி உள்ளது, வீடு பேறு உள்ளது, துணை பொருளாகிய திருவருள் உள்ளது என்பதை ஒத்துக்கொள்பவர்கள் ஆணவ மனத்து உண்மையும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இவையெல்லாம் இல்லை என்று எந்த வழியாலும் சொல்ல முடியாது, எனவே ஆணவ மனமும் உள்ளது. என்பது இதனுடைய குறிப்பாக இந்த குறட்பா நமக்கு உணர்த்தும் கருத்தாகும். ஆணவனும் இல்லை என்றால் உயிர்கள் பிறவியாகிய இந்த துயரத்தில் விழ வேண்டிய தேவையே இல்லை. மருத்துவமனை துன்பம் தான், மருத்துவமனை ஒவ்வொரு வார்டா பார்க்கும், எல்லாம் நோயாளிகள் சிரமப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மருத்துவமனை போய் மன மகிழ்ச்சியோடு அப்படி பொழுதை கழிப்பதற்காக யாரும் போய் இருக்கக்கூடிய இடமா? நிச்சயமா இல்லை, அது துன்பம் தரக்கூடிய இடம் தான். யாராவது ஓய்வு பொழுதை கழிக்கணும்னா மருத்துவமனையில் போய் அப்படி போயிட்டு வரும் அப்படின்னு நினைக்க மாட்டார். அங்கு பார்க்க இடமெல்லாம் துன்பங்கள் தான். ஆனால் என்ன செய்வது, அந்த மருத்துவமனை தேவைப்படுகின்றது. ஏன்னா நோய் நீங்கியாகணும். நோயிலிருந்து விடுபடும் போது சில அப்போதைக்கு சில துன்பங்களை நாம் சகித்துக் கொண்டாலும் அது நம்முடைய நோயை தீர்த்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்றது. அதுபோல இந்த பிறவியானது, இந்த பிறவியாகிய துன்பத்தை எதற்கு நமக்கு கொடுக்கணும் தேவையில்லாம? ஏன்னா ஆணவமாகிய நோய் நாம் நீங்க வேண்டும், அந்த நோயில் இருந்து நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கின்றார். இவ்வாறு குறிப்பாக ஆணவ மனத்துண்மையினை பரவித்த ஆசிரியர் அடுத்த குறட்பாவிலே இன்னும் சிறப்பாக சொல்கின்றார். ஏன்னா இந்த பிறவியும் துயரம்னு தெரியாமலே சிலர் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் ஞான சாத்திரத்தை எவ்வளவு சொன்னாலும் அவர்களால் அவர்களுக்கு அது ஈடுபாடு இருக்காது. எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாம் கூட்டம் கூடுகின்றது. சைவ சாஸ்திரங்களை கேட்பதற்கு கூட்டம் கூடவில்லை என்றால் அது காரணம் என்ன? பிறவி துயரம்ங்கிற ஒரு கருத்துக்கே இன்னும் அவர்கள் வரவில்லை. அது பிறவி துயரம் என்பதை ரொம்ப தெளிவாக உணர்ந்து விட்டவர்கள் அவர்கள் துறவிகளாகி ஞானிகளாகி விடுவார்கள். ஆனால் கருத்தளவிலாவது உடன்பட வேண்டும் அல்லவா? அதனால் தொடக்கம் எந்த அளவு கடைபிடிக்க முடியுதோ அது அவர்கள் பக்குவம். ஆனா உண்மை சரிதான், இது பிறவி வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, எப்ப நீங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிற காலமும் இன்பம் தான் வரணும் இல்ல, துன்பமும் வரும். எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும், அதுதான் விவேகம். மேலும் மேலும் பிறப்பதற்கு ஏதுவான வினைகளை செய்வதிலே பயனில்லை, அது துன்பத்திற்கு தான் வழி. இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும், இது விடுபட வேண்டிய ஒன்று என்ற ஒரு தெளிவு, அந்த கருத்து அளவிற்காவது அந்த கொள்கை உடையவர்கள் தான் ஞான சாத்திரம் கேட்க முடியும். ஆகையினாலே பலரும் இந்த பிறவியை துயரம் என்று உணராமல் இருக்கின்றார்களே. வீடு வேறு என்ற முத்தி என்ற ஒரு பேரின்ப நிலையினையும் ஏற்காமல் இருக்கின்றார்களே. இப்ப இதை உணராமல் இருப்பதற்கும் காரணம் வேண்டும் அல்லவா? ரெண்டு வழியிலும் சொல்கின்றார். இவையெல்லாம் இருக்கின்றன என்றாலே ஆணவ மலமும் இருக்கின்றது என்று பொருள். பிறவி துயரம், வீடு வேறு இன்பம். ஏன்னா ஆணவ மன சார்பு இருக்கும் வரை பிறவி இருக்கும், பிறவியாகிய துயரம் தொடரும். வீடு வேறு இன்பம், அதுக்கும் ஆணவ மலத்துக்கும் என்ன தொடர்பு? ஆணவ மல நீக்கத்தில் தான் வீடு வேறு இன்பமே பெறப்படுது. ஆகவே ஆணவ மல நீக்கத்தின் போது வீடு வேறு இன்பம் பெறப்படுகிறது. அப்ப பிறவி இன்பம் என்றால் என்ன, வீடு வேறு என்றால் என்ன, திருவருள் என்றால் என்ன, எல்லாத்தையும் ஆணவ மலத்தோடு தொடர்பு படுத்தி தான் நம்ம சொல்ல முடியும். பிறவி என்பது என்ன? ஆணவ மல சக்தி தேயும் பொருட்டு உயிர்களுக்கு வழங்கப்படுவது பிறவி. வீடு வேறு என்பது என்ன? ஆணவ மல சக்தி நீங்கிய உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய சிவானந்தமே வீடு வேறு. திருவருள் என்பது என்ன? உயிர்களின் மலச்சக்தியை, ஆணவ மலச்சக்தியை போக்கி சிவத்தை அருள்வது திருவருள். அப்ப பிறவியை பற்றி சொல்ல வேண்டுமானாலும் சரி, அல்லது வீடு வேறு பற்றி சொல்ல வேண்டுமானாலும் சரி, அல்லது திருவருளை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் சரி, ஆணவ மலத்தோடு தொடர்புபடுத்தித்தானே சொல்ல முடிகின்றது. ஆணவ மலன் ஒன்று இல்லை இல்லை அப்படின்னா இந்த மூன்றுக்கும் வேலையே இல்லை, இந்த மூன்றும் இருப்பதில் அர்த்தம் இல்லை. ஆகையினாலே பிறவி, வீடு வேறு, திருவருள் என்ற மூன்றும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகையினாலே ஆணவ மலமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆணவ மலமும் உள்ளது என்று இந்த கோணத்திலே ஆணவ மல உண்மையை நிலைநாட்டிய ஆசிரியர். ஆனா சிலர் இருக்காங்களே, அவர்கள் வந்து பிறவி துயரம்னு ஒத்துக்கிட மாட்டாங்க, திருவருள் வீடு வேறு இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்கின்றார்கள். இதை ஒத்துக்கிட்டவங்க தானே ஆணவ மலத்தையும் ஒத்துக்கிடணும், நான் இதை ஒத்துக்கிட மாட்டேன் சார் அப்படின்னு சிலர் இருக்கானே அப்படின்னா, அப்படி இந்த பிறவியை துயரம் என்று உணர முடியாத அளவுக்கு அந்த அவன் மந்தமாக இருக்கின்றான் என்றால் அந்த அறிவு மந்தத்திற்கு காரணமும் ஆணவ மலமே என்று அருமையாக சொன்னார். எத்தனையோ பேர் பிறவியை பற்றி சிந்தனை கிடையாது, அடுத்து என்ன பிறப்போ அந்த கவலையே கிடையாது. எத்தனையோ பேர் ஏதோ ஓடிட்டு இருக்கு சார் வாழ்க்கை வந்து, அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நிகழ்கால வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் உரிய திட்டங்களை திட்டத்தோடு சரி. இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து விட்டது என்றால் இந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல கதி வேண்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்பதை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு. ஆகையினாலே இந்த ஒரு தெளிவான சிந்தனை எல்லாம் ஏற்பட விடாமல், பிறவி துயரத்தை பற்றி அறிய விடாமல், முத்தி இன்பத்தை பற்றிய சிந்தனையே எழாமல், திருவருளை பற்றிய சிந்தனையும் எழாமல், இதை எல்லாத்தையும் மறைத்து நிற்பது எது என்றால், உலகியலுக்கு வாங்க, நம்ம முன்னால் இருக்கிற எந்த பொருளுமே இல்லாமல் எல்லா பொருள்களையும் மறைத்து தான் மாத்திரமாக விளங்குவது எது? இருள்தானே, புற இருள்தானே. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிட்டோம், இருட்டான இடத்துல. அங்க என்னன்னு இருக்குன்னே நமக்கு தெரியாது. வலது ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், நுழையமும் அங்க கரண்ட் போயிட்டதுன்னு வச்சுக்கிடுவோமே, அவர் வீட்டுக்குள்ள இதெல்லாம் நம்ம போனது கிடையாது. அப்பந்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறோம், உடனே கரண்ட் போயிடுச்சு, இரவு நேரம் கரண்ட் போயிடுச்சு, ஒரு பொருளும் நமக்கு தெரியவில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்தது என்றால், அப்ப அவர் வீட்டை சுத்தி பார்க்கின்றோம், பல பொருள்கள் இருக்கின்றன, மேசை, நாற்காலி, டிவி, இப்படி பல பொருள்கள் சுற்றி இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வேலைப்பாடோடு அழகாக அமைந்துள்ளன. அப்ப இவ்வளவு பொருள்களும் நாம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போது நம்ம பார்க்க முடியல. இவ்வளவு பொருள்களும் நம்மை சுற்றி இருந்தும், அப்ப இருள் இருந்ததுனால அந்த இருள் என்ன செய்தது? கரண்ட் போனதுனால இருள் இருந்ததுனால அந்த இருள் இங்கு இருக்கின்ற பல பொருள்களிலே எந்த பொருளையும் தெரிய ஒட்டாமல் எங்கும் தானேயாக அந்த இருள் இருந்து எல்லாவற்றையும் மறைக்கின்றது அல்லவா? அந்த தன்மை இருளுக்கு மட்டும்தானே இருக்கும். அதுபோலத்தான் பிறவி துயரத்தை பற்றிய சிந்தனை இடவிடாமல் அந்த பிறவி துன்பத்தை மறைப்பதும், திருவருளை பற்றிய சிந்தனை இடவிடாமல் அந்த சிந்தனையை மறைப்பதும், அதுபோல் வீடு பேறு என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை பற்றி சிந்திக்கவே விடாமல் அந்த சிந்தனையும் மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து, உயிரை தான் உயிர் என்று கூட எண்ண விடாமல், உயிரின் அறிவை அப்படி முற்றிலுமாக மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து, தானாகவே எப்படி உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் மறைத்து எப்படி புற இருள் தானாக விளங்குகின்றதோ, அதுபோலவே இந்த மெய்ப்பொருள்கள் அனைத்தையும் மறைத்து தானாகவே மறைத்து விளங்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளதென்றால் அதுவே ஆணவ மலம் என்றார். அதனாலதான் ஆணவ மலத்துக்கு இருளை ஓமையாக சொல்கின்றார்கள். இந்த ஆசிரியர் ஆணவ மலம் சொல்லக்கூடிய இடம் பூரா இருள் அல்லது இருள் மலம் என்று சொல்வார்கள். ஆணவங்கள் பேரை நேரடியாக பயன்படுத்தவே இல்லை. அது இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு. ஏன்னா கவிநயம் பற்றி ஒரு பெண்ணை வந்து பெண்ணு சொல்லாம மயில் வந்தால் மயில் போனாலே சொல்லிட்டு இருந்தா